Pakai kata udah lu baca waktu ini. Garu kata nak kita menyoba tu mai diri. Memang, ayah. Sangat cawe di kata keran mana lebih magana. Lebih memakai bahagia kau di mama salah kan. Ati garu jana di peti gota be raja maksud metu magi. Saubahagia dekma. Peti panti prema prakashi. Prema kuta mata jadah swissa warsi. Swissa isi kare bare kiri kiri mata. Apatah ki una. Covid dana me gholiya vasangati amuwe. Raja seve pavatva ganimin. Nava krama veda andum nadimin. Mahajanata avage depa mulatama. Raja seve ginaya mata. Ekivi magena mama satutu veno. Covid vasangati nisa udakala u mahajanata avage atyavashya bhanda. Veda dhima. Bedraiva. Rupyal pandai dhima nava veda dhima. Ishrama vetupke vima. Adisi yalu adisi seva. Apage raja niladari nisin. Kita sahaja kau kari namin itu kerap. Umur anda berdakari, kahle tulen, raja sebagai mesin sidukan lada, sebagai tamat pagi kerana terah, orang termage gawuraya, kiri nami matada, mewas tawak keraganu. Raja sang wardena karya yang kari namin itu kiri masanda, rakyat virai itu badidari, panas dah agar patim labadi matada. Mulin tiada kereta bunat, pasal leh bunuh ilmu nisa, eh, ada ada kuah beri kiri mana si duna. Mewenewen tu pagi darin, aderis nama dasa aris ya ta takadat, patu ini bi perdana kerla tiennu. Mewu pagi darin ada lep bunuh ini, yaitu ini mana dah, jangan tapi waralan tiennu. Pasu ya raja bicin bandawa gan nala dah, pagi darin. Kadinya minyak istirahat kerana nada, api biar agan no. Raja serve pura padu pilih ini mete, kerja kerana apa? Kalau mana kerana serve sandar nila darin, dedas tunci yak bandwa agan ini mete, muli ke biar agan ati no. Mete kisah adu padu aku, bahasa pariwara tegal, tunci asu tunak bandwa agan ini mete, kerja kerana ati no. Tahu tak pustaka ala di bawah itu, kerjanya begitu nak bandawa agen ini mendaaram makarno. Jadi kesangat ini dah dalam parit di bawah apa sewaan, saya kahbaju sewaan ni, paripan lekat itu sahaja kerjaan makarno. Tahu tak saya mana dah dari udah makan dah bunuh aku dah badeno. Islam betul depan dengan dua ter. Dedas bisa warga di warga panah sempurna kerana bawa satu tim perkasa kerana emas departemen tu dedas bisa warga November masa ini tu Vishrami kiam etapan das nawasih ek etapan das ayak sepanas nawadas ekasih ada ekat Vishrami tu warga rupiah billion desiya nama agi bati no. Sebab ke dek mempertimbangkan perkara anuah, terus-terus tak cina pada dia, wedi dewi nu keramin, wenda buah nat dulu, istram wedup kebima, kadi nama ingkarno, online kerana anu na demin, kadesi lekam berunda, balai ala badi, wenda bu istram ikan, atta agat mampan pertilaba, kadi nama ingla badi mana, apa kadi itu keretiye no. Trastavadi priyam medali medhi miyagya abaditavu Trivida mudavisa polisiye Samidhichikyanta Vandhi vetupsa dhimana Pratilabha vasyen Rupiyal biliyana Nisatara daspansiya Labadhima daitivima Apesatu datakarane Raja pautyalika bengkula Aitana sambandhakara ganipin Vishramikyanta Kita nampak sukan salah sah, eva beri diunu kiri mana dah, apa piora genetianu. Balap balai mage priyadama bishayi, ma bishay barah mat perayaan sah, වසරාය කාලයක් කටයුතු කර ඇති අතර පළාත් පාලන ආයතන ශක්තිමත් කිරීම වෙනුවෙන් දැනටද මම මගේ උපරීම කැපවීමෙන් කටයුතු කරනවා. ඒ අරමුණ පෙරදැරිව විදේශ ආධාර යටතේ ව්‍යාපෘති නමයක් ක්‍රියාත්මක වන අතර ඒ මුළු අස්තමන්තුගත මුදල රුපියල් මිලියන 21,203ක් වෙනවා. ග්‍රාමීය පාලම් ව්‍යාපෘතිය, ග්‍රාමීය පාරවල් ව්‍යාපෘතිය, ප්‍රාථමික සෞඛ්‍ය අධ්‍යාපනය, පළාත් මාර්ග සංවර්ධන ව්‍යාපෘති, නාගරික ව්‍යාපෘති සඳහා සැලසුම් සඳහා සැපයීම් සිදු කිරීමට අප කටයුතු කර තිබෙනවා. පළාත් පාලනය පිළිබඳව පනත් වර්තමානයට ගැළපෙන පරිදි සංශෝධනය කිරීමේ කටයුතුද දැනට ක්‍රියාත්මක වෙමින් පවතිනවා. පළාත් පාලන ආයතන සංස්ථාපනය කිරීම පිළිබඳ යෝජනා 86ක් දැනට මගේ අමාත්‍යාංශයට ඉදිරිපත් වෙලා තියෙනවා. සීමා නිර්ණය කොමිෂන් සභාව සඳහා නව කමිටුවක් පත් කිරීමත් සමඟ මේ පිළිබඳව කඩිනමින් කටයුතු කරන්න අදහස් කරනවා. මේසා විශාල කාර්යභාරයක් ඉටු කළ මගේ අමාත්‍යාංශයේ ලේකම් ජේ.ජේ. රත්නසිරි මහතා ඇතුළු සමස්ත කාර්ය මණ්ඩලයට මගේ කෘතඥතාවය පළ කරමින් මගේ කතාව මෙයින් අවසන් කරනවා. බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි. ගෝවින්දන් කරුණාකරන් මන්ත්‍රීතුමා.
சபாநாயகர் அவர்களே, உண்மையிலேயே இந்த சபைக்கு நான் வந்த முதல் தடவையாக உங்களுக்கு உங்களது முன்னிலையில் உரையாற்றுவதையிட்டு மகிழ்ச்சியடைகின்றேன். புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு தேசிய மரபுரிமைகள் அருங்கலைகள் மற்றும் கிராமிய சிற்பக்கலைகள் மேம்பாட்டு அலுவல்கள் அமைச்சு அரசாங்க சேவைகள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்களின் நிதியொதுக்கீட்டு சட்டம் மூல குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைத்தமையிட்டு எனது மகிழ்வை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதன் மூலம் அரசின் ஒரு தேசம் ஒரு கொள்கை என்ற கோட்பாட்டின் மீது எனக்கு ஏற்படும் ஐயத்தையும் இணைத்து கேள்விக்குட்படுத்தும் வாய்ப்பாக பயன்படுத்தலாம் என கருதுகிறேன். எனது உரை எதிரே இருக்கும் அரசாங்க தரப்பினருக்கு விசனத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் நான் பிளவுபடாத ஒருமித்த நாட்டில் சமத்துவமாக அனைத்து இன மத மொழி குழுவினருடனும் இணைந்து வாழ்வதன் மூலம் இந்த நாட்டின் சுபீட்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆதங்கத்துடன் எனது உரையை ஆற்றுகின்றேன். வரவு செலவு திட்டம் ஒரு நாட்டின் அடுத்த நிதி ஆண்டுக்கான அரசின் நிதிக்கூற்றாகும். இதில் அரசுரை, அரச செலவினம், அரச முதலீடு, வளப்பங்கீடு, சமூக நலன்புரி செலவுகள், அரசின் நடைமுறை செலவுகள், மானியம் இன்ன பிற உள்ளடங்கும். இந்த வரவு செலவு திட்டம் இவை யாவற்றையும் உள்ளடக்கிய கணித கூற்று என்பதில் எனக்கு ஐயமில்லை, முரண்பாடும் இல்லை. ஆனால் எனது ஐயமும் முரண்பாடும் இந்த வரவு செலவு திட்டத்தின் வளப்பங்கீடு தொடர்பாகவே. இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பு அத்தியாயம் 2 பௌத்த மதத்துக்கு முதன்மைத்தானம் வழங்கப்படுதல் வேண்டும் என்பதோடு அதன் 10 பிரிவு 14(1) உபபிரிவு உறுப்புரைக்கமைய ஏனைய மதங்களையும் பேண வேண்டும் என்கின்றது. இந்த வரவு செலவு திட்டத்தில் இந்த நாட்டின் மதங்கள் தொடர்பான அறநெறி மேம்பாட்டுக்கு ஒதுக்கிய ஒதுக்கீடு ஒன்றே போதும். இந்த நாட்டின் தமிழர்களை, இந்த நாட்டின் இந்துக்களை அரசியலமைப்பு கூறும் 10(14)(1) உறுப்புரைகள் நீங்கள் எவ்வளவு கௌரவிக்கின்றீர்கள் என்பதை காட்டுவதற்கு. புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் கீழ் மதங்களின் அறநெறி மேம்பாட்டு விவகாரத்துக்காக ஒதுக்கப்பட்ட மொத்த பணம் 333 கோடி. இதில் 70% பௌத்த மக்களின் அறநெறி மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை 300 கோடி ரூபாய். இது மொத்த அறநெறி மேம்பாட்டு ஒதுக்கீட்டில் 90%. 10% முஸ்லிம்களின், இஸ்லாமியர்களின் அறநெறி மேம்பாட்டு விவகாரத்துக்காக 15 கோடி. இது மொத்த நிதி ஒதுக்கீட்டின் 4%. ஏழு வீத கிறிஸ்தவ மக்களின் அறநெறி மேம்பாட்டிற்கு ஒதுக்கப்பட்ட நிதி 10 கோடி. இது மொத்த அறநெறி மேம்பாட்டு விவகாரத்துக்கான ஒதுக்கீட்டில் வெறும் 3%. ஆனால் 13% இந்துக்கள், அதுவும் தமிழ் மொழியினை பேசும் மக்களை பின்பற்றும் இந்து அறநெறி மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி வெறும் 8 கோடி. இது அறநெறி மேம்பாட்டு ஒதுக்கீட்டில் 2% மட்டுமே. இந்த உங்களது வளப்பங்கீடு கூறுவதென்ன? அறநெறி விடயத்தில் நீங்கள் அறம் பிறந்துள்ளீர்கள் என்பதற்கு வேறு உதாரணம் வேண்டுமா? இதை நான் எடுத்து கட்டி சொல்லவில்லை, உங்கள் புள்ளி விவரங்களின் மூலமே கூறுகின்றேன். இந்து மதத்திற்கும் இந்து மதத்தை பின்பற்றும் தமிழர்களுக்கும் வளப்பங்கீட்டில் கூட விகிதாசாரம் பெறுவதற்கு நீங்கள் விரும்பவில்லை. இந்து மதத்தினரும் அதனை பின்பற்றும் தமிழர்களும் இந்நாட்டில் நீங்கள் இடுவதை இறந்துண்ணும் 2ம் தர பிரஜைகளா? அப்படியானால் எமது நாட்டின் அரசியலமைப்பின் 10, 14, 1 பிரிவு வழங்கி உபபிரிவு வழங்கிய உரிமைகளுக்கு எமது மதமும் எம் இனமும் உரித்துடையவர் இல்லையா? ஒரு நாட்டில் இன அழிப்பு செய்ய வேண்டுமானால் அந்த நாட்டின் அந்த இனத்தின் மொழி மத கலாச்சாரங்களை மெல்ல மெல்ல அழித்துவிடு. காலப்போக்கில் அந்த இனம், அந்த மொழி, அந்த மதம், அந்த கலாச்சாரம் தானாகவே அழிந்துவிடும் என்பார்கள் பாசிசவாதிகள். அதையா நீங்களும் எங்களுக்கும் எங்கள் இனத்துக்கும் எங்கள் மதத்திற்கும் எங்கள் மொழிக்கும் செய்ய பார்க்கின்றீர்கள்? எமது நாட்டில் புத்தளம், சிலாபம், காலி, மாத்தறை, அனுராதபுரம், புலனறுவை என்று எங்கும் பரவலாக இந்து மதமும் தமிழர் பண்பாடும் வளமோடு இருந்தது வரலாறு. தமிழர் போற்றும் பஞ்ச ஈஸ்வரங்களுள் ஒன்றான முன்னேஸ்வரம் என்ற சிலாபத்தில் இந்து மதம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் செலுத்தோங்கியதன் எச்சமாக நிமிந்து நிற்கின்றது. அவ்வாறே புத்தளமும் நீர்கொழும்பும் தமிழர்களும் இந்து மதமும் தலைத்தோங்கிய பகுதிகள். மாறி மாறி ஆட்சி செய்த மேலாதிக்கவாதத்தின் சுத்திகரிப்பு இன்று பேரழிவில் தமிழர்கள். ஆனால் இந்து மதமும் இங்கில்லை, தமிழர் கலாச்சாரமும் இங்கில்லை. பேரழிவில் பெயர்களில் மாத்திரமே ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளே, சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே என்று வாழ்கின்றார்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இத்தனைக்கும் பௌத்த மதத்தை உலகுக்கு போதித்த கௌதம புத்தர் இந்து மதத்தில் பிறந்து சித்தார்த்தன் என்னும் நாமம் கொண்டு இந்து இளவரசனாக வாழ்ந்து மூப்பு பிணி சாக்காடு கண்டு போதி மரத்தின் கீழ் ஞானம் பெற்று கௌதம புத்தராக மறு அவதாரம் பெற்றவர். இந்து மதத்திற்கும் பௌத்த மதத்திற்கும் உள்ள இறுக்கமும் பிணைப்பும் இன்றி தென்னாசிய தென்கிழக்காசிய நாடுகளான இந்தியா, நேபாளம், கம்போடியா, பர்மா, இந்தோனேசியா, தாய்லாந்து போன்ற பல நாடுகளில் இன்றும் காணலாம். ஆனால் அந்த இணைப்பும் பிணைப்பும் ஏன் இலங்கையில் இல்லை, ஏன் ஏற்பட முடியாது என்பதுதான் எனது கவலை. அரசாங்க தரப்பின் எனது நண்பர்களே, பகை மறந்து மனம் திறந்து பௌத்த மத பிணைப்பை சிந்தித்து பாருங்கள். நாம் எவ்வளவு நெருக்கமானவர்கள் என்பது புரியும். ஆனால் உங்கள் இனவாத சிந்தனை அதற்கு இடம் கொடுக்காது என்பது எனக்கு தெரியும். இந்த விடயத்திலே ஒரு சில வேண்டுகோள்களையும் நான் சம்பந்தப்பட்ட அமைச்சரவர்களின் விட விரும்புகின்றேன். புத்த சாசன அமைச்சுக்கு ஒதுக்கப்படும் நிதி மிகவும் அதிகமானதாகும். ஆனால் ஏதே சமயங்களுக்கு அவர்களின் திணைக்களங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி மட்டுமே வழங்கப்படுகின்றது. பௌத்த சமயத்திற்கு அமைச்சுக்குரிய நிதியும் திணைக்கள ஒதுக்கீட்டு நிதியும் கிடைக்கிறது. ஆகவே மத விவகார அமைச்சு, மதம் சார்ந்த அமைச்சு ஒதுக்கீடுகளையும் பௌத்தம் தவிர்ந்த ஏனே சமூகங்களுக்கும் வழங்க முன்வர வேண்டும். இங்கு மத குருமார்களுக்கான ஒரு காப்புறுதி திட்டத்தை மத விவகார அமைச்சு ஏற்படுத்த முன்வர வேண்டும். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தற்போது இந்து சமயத்துறை உள்ளது. மிகவும் கூடுதலான மாணவர்கள் இதில் கல்வி பயில்வதால் இத்துறையை இந்து சமய பீடமாக மாற்றித்தர கல்வி அமைச்சு தகுந்த அமைச்சுடன் பேசி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அறநெறி கல்வியை மேம்படுத்த பிரதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி தொடக்கம் மதியம் 12 மணி வரை எந்த பிரத்யேக கல்வி நிலையமும் இயங்காத வரையில் தடை செய்யப்பட வேண்டும். அரசாங்கம் இவ்வரவு செலவு திட்டத்தில் ஆலய புனரமைப்புக்கு ஓரளவு நிதி ஒதுக்கியுள்ளமை பாராட்டக்கூடியதாக இருந்தாலும் வடக்கு கிழக்கிலே கடந்த கால யுத்தங்களினால் மிகவும் பாதிக்கப்பட்ட இந்து ஆலயங்கள் புனரமைப்பு செய்வதற்காக கூடுதலான நிதிகளை நீங்கள் ஒதுக்கி தர வேண்டும். இந்து கலாச்சார திணைக்களத்திற்கு மட்டக்களப்பு நாவர்கூடா கலாச்சார மண்டபத்துக்கு அருகில் அரை ஏக்கர் காணி உள்ளது. இக்காணியில் விபுலானந்தரை நினைவு கொண்டு இந்து சமய பயிற்சி நிலையம் தாபிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு 100 மில்லியன் தேவை என்பதை ஒப்பந்தக்காரர்கள் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். மத விவகார அமைச்சு இந்த கலாச்சார திணைக்களத்துக்கு இந்த நிதியை ஒதுக்கி கட்டிடத்தை முடிப்பதற்கு முன்வர வேண்டும். தனியான மதங்களுக்கு அமைப்பு இல்லாத நிலையில் புத்த சாசன அமைச்சே ஏனைய சமயங்களுக்கான அமைச்சாக உள்ளதால் இந்து சமய ஆலயங்கள், மத அமைப்புகள், இந்துக்கள் போன்றோரின் சுயாதீன தன்மையை மதிக்கும் வரையில் செயற்பட வேண்டும் என்பதுடன் ஏனைய சமயங்களையும் மதிக்கும் வகையில் அவர்களுக்கான ஒதுக்கீடுகளையும் செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன். இந்து சமய ஆலயங்கள் அமைந்துள்ள சில இடங்களை வடக்கு கிழக்கு பகுதியில் தொல்பொருள் என்ற வகைக்குள் உட்படுத்தி அதன் அபிவிருத்தியை தடுப்பதில் அரசாங்கம் முயற்சி செய்கின்றது. இதை நாங்கள் ஏற்க முடியாது. தொல்பொருள் பகுதி என அரசாங்கம் தற்போது அடையாளமிடம் பகுதியில் உள்ள இந்து ஆலயங்களின் கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படும் தடையை நீக்குவதுடன் தொல்பொருள் என அடையாளமிட்டு இந்து மக்களின் வழிபாட்டிடங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களின் புத்தர் சிலையை வைப்பதையும் இந்த அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும். எமது நாடு வரலாற்று பெருமை மிக்கது, பண்பாட்டு பெருமை மிக்கது. அனுராதபுரம் புலனறுவை, தம்பதனிய, ஜாப்பகவுவ, சிகிரிய, கோட்டை, கண்டி, ருகுணு, சீதாவாக்கை, களனி, நல்லூர், வன்னி, யாழ்ப்பாணம் என பல ராசதானிகளை கண்டது. இந்த ராசதானிகளில் ஆட்சி செய்த மன்னர்கள் இந்த நாட்டின் மதங்களுக்கு, இந்த நாட்டின் மொழிகளுக்கு, இந்த நாட்டின் கலாச்சாரத்திற்கு ஆற்றிய பணிகள் பெருமைக்குரியன. அவற்றின் எச்சங்கள், சிதைவுகள், அழிவுகள், அமிழ்வுகள் இன்றும் எம் பெருமைக்குரிய சின்னங்களாக வடக்கிலிருந்து தெற்கு வரை, கிழக்கிலிருந்து மேற்கு வரை நாட்டில் சகல மாகாணங்களிலும் பரந்து விரிந்து சிதறிக் கிடக்கின்றது. இவற்றின் உண்மை வரலாறு அறிந்து அவற்றை பாதுகாப்பது, பேணுவது அரசின் கடமை. ஆனால் அண்மையில் எமது ஜனாதிபதி நாட்டின் ஏனைய மாகாணங்களை தவிர்த்து கிழக்கு மாகாணத்திற்கு மட்டும் தொல்பொருள் தொல்பியல் பாதுகாப்பு தொடர்பான ஒரு ஜனாதிபதி விசேட செயலணியை நிறுவியுள்ளார். அதிலும் அந்த செயலணியில் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் பௌத்த தர்மத்தை போதிக்கும் பௌத்த மதகுருமார்கள், அதே அளவுக்கு பாதுகாப்பு துறை சார்ந்த உயர் ராணுவ அதிகாரிகள். இவர்கள் அனைவரும் ஒரு மொழி, ஒரு மத பிரிவினர். இது எமது மக்களுக்கு கூறுவதென்ன? இந்நாட்டின் தொல்பியலும் தொல்பொருளும் ஒரு மத, இன, ஒரு மொழி சார்ந்ததா? அல்லது இந்நாட்டின் வாழும் பல்லின, பல்மத பண்பாட்டு கூறுகளுக்கு உரித்தானவையா? அதுவும் கிழக்கு மாகாணம் தமிழ், சிங்களம், முஸ்லிம், இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவ, பௌத்த மக்கள் பின்னி பிணைந்து வாழும் பூமி. இச்செயலணியில் தொல்பியல் தொல்பொருள் துறை சார்ந்தவர்கள் எத்தனை பேர்? இச்செயலணியில் நியமிக்கக்கூடிய தொல்பொருள் துறை சார்ந்த ஏனைய இன மத நிபுணர்கள் எவரும் இந்த கிழக்கு மாகாணத்தில் இல்லையா? இல்லை, அரசாங்க கட்சியைச் சார்ந்த தமிழர்கள் எவரும் இக்குழுவில் பேருக்காக வேணும் நியமிக்கக்கூடியவர்களாக இல்லையா? இச்செயலணி கூறுவதென்ன? இதுவும் ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற உங்கள் கொள்கையின் உயர் நாடியா என்று கேட்க விரும்புகின்றேன். இப்படியானதொரு செயலணி ஏனைய மாகாணங்களுக்கு தேவையில்லையா? கிழக்கு மாகாணத்துக்கு மாத்திரம் அவசரமும் அவசியமும் என்ன? இதே போலவே நீங்கள் தேசிய மரபுரிமைகள் என்பதையும் பௌத்த சிங்கள மரபுரிமையாகவே அடையாளம் காண்கின்றீர்கள். இந்த நாட்டின் ஏனைய இன மத மொழிக்குழுவினரின் மரபுரிமைகளை அங்கீகரிப்பதில் ஏன் இன்னும் தயக்கம் காட்டுகின்றீர்கள்? இந்த நாட்டின் தேசிய அருங்கலைகள் மற்றும் கிராமிய சிற்பக்கலைகள் என்பது இன்னமும் பௌத்தம், சிங்களத்தோடு தொடர்புடையதாக மட்டுமே காட்டப்படுகின்றது. இந்த நாட்டிற்கு வரும் உல்லாச பயணிகள் கூட இந்த நாட்டின் தேசிய மரபுரிமைகள், தேசிய சிற்பங்கள் என்பதற்கான ஒரு தோற்றப்பாட்டையே நீங்கள் அவர்களுக்கு உருவாக்குகின்றீர்கள். இந்நிலை எதிர்காலத்திலாவது மாற்றம் பெறுமா? எமது கலாச்சார மரபுரிமைகள் பல்லினத்தன்மை கொண்டதாக வெளிப்படுத்தப்படுமா என்பதையும் இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அடுத்ததாக அரசாங்க சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தொடர்பாக நோக்கின் அரசு கொள்கையினை வகுக்கும் அரசு சேவையாளர்கள் அதனை நடைமுறைப்படுத்துவார்கள், கொள்கை வகுப்பாளர்களுக்கும் நடைமுறைப்படுத்துவர்களுக்கும் இடையில் இணக்கப்பாட்டுடனான தொடர்பு பேணப்பட வேண்டும். ஆனால் அரசு சேவை இன்று அரசின் சேவையாக மாறியுள்ளது. இது நமது நாட்டின் சாபக்கேடு. அரச இயந்திரத்தின் அரசாங்க அதிபர்கள் பந்தாடப்படுவதற்கான விளையாட்டில் அண்மை காலங்களில் நாம் கண்டோம். இது நிலையான அரசு சேவைக்கு உகந்ததல்ல. அரசு சேவை சுதந்திரமாக இயங்குவதற்கு இடமளிக்கப்பட வேண்டும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, அடுத்ததாக மாகாண சபையினை நோக்குவோம். எமது நாட்டில் மாகாண சபைகள் உருவாக காரணம் என்ன? தமிழர் சமத்துவ வாழ்வுரிமை கோரிக்கை மீதான சாத்வீக போராட்டம் சாதிக்க முடியாத நிலையில், அது ஆயுத போராட்டமாக வளர்ச்சியடைந்த நிலையில், உங்களது இன அடக்குமுறையால் ஏற்பட்ட இந்திய தலையீட்டின் மூலமாக உருவான இந்திய இலங்கை ஒப்பந்தம் பிரசவித்த குழந்தையே மாகாண சபைகள் உருவாக காரணமான இலங்கை அரசியலமைப்பின் 13வது அரசியலமைப்பு திருத்தம். இந்த நாட்டிற்கு எந்த ஒரு அன்னைய தலையீட்டையும் தமிழர் தரப்பு அழைக்கவில்லை. எமது நியாயத்தை உணர முடியாத உங்களது நடத்தைகள் தான் இந்த நாட்டின் இந்திய தலையீட்டுக்கு காரணம். இந்திய தலையீட்டினை ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள், இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை செய்து கொண்டவர்கள் நீங்கள், உங்களது 6-5 பெரும்பான்மை மூலம் அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை ஏற்படுத்தி மாகாண சபையை உருவாக்கியவர்கள் நீங்கள். 13வது திருத்தம் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பில் பிரிக்க முடியாத ஒரு பகுதி. ஆனால் அதை இன்று நீங்கள் மறக்கிறீர்கள். அப்படியானால் இலங்கை ஜனநாயக குடியரசின் அரசியலமைப்பை மீறுவது யார்? மாகாண சபையின் கீழ் ஆளுநர் ஜனாதிபதியின் பிரதிநிதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாகாண நிர்வாகத்துடன் இணங்கி செயற்பட வேண்டும். இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணம் தவிர்த்த ஏனைய மாகாணங்களில் இந்த இணக்க செயற்பாடு இடம்பெறுகிறது. ஆனால் வடக்கு கிழக்கில் இணக்கப்பாட்டிற்கு பதிலாக பிணக்கப்பாடே இடம்பெறுகின்றது. மாகாண ஆளுநர் மாகாணத்தில் வாழும் சகல இன மத மொழி மக்களுக்கும் பொதுவானவராக
செயற்பட.
I'll take a couple of minutes from Chanakyan MP, sir. ஆளுநர் மாகாணத்தில் வாழும் சகல இன மத மொழி மக்களுக்கும் பொதுவானவராக செயற்பட வேண்டும். தன் சுய விருப்பில், தன் இன மத மொழி விருப்பில் செயற்படக்கூடாது. ஆனால் கிழக்கில் நடப்பதென்ன? ஆளுநர் பிரித்தானிய காலனித்துவ காலத்தின் வைஸ்ரோவிங் போல செயற்படுகின்றார். நியமனத்தில் தன் விருப்பம், பல பங்கீட்டில் தன் விருப்பம், நில பயன்பாட்டில் தன் விருப்பம் என்று தன் இஷ்டத்திற்கு நடந்து கொள்கின்றார். எந்த மக்களுக்காக மாகாண சபைகள் உருவாக்கப்பட்டதோ அந்த மக்கள் மாகாண சபைகளின் அதிகாரங்களை அர்த்தம் பொதிந்ததாக அனுபவிக்க ஆளுநரிடம் தரவில்லை. ஆனால் மாகாண சபையை கோராத ஏனைய மாகாணங்களின் மக்கள் தமது பெரும்பான்மை ஆதரவின் மூலம் மாகாண சபைகளின் செயற்பாட்டை முழுமையாக அனுபவிக்கின்றார்கள். விசேடமாக கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை இன்று அரசின் குடியேற்ற கொள்கை காரணமாக மூவினமும் சமநிலைக்கு வந்துள்ளது. கிழக்கு மாகாணத்தில் குடிப்பரம்பல் புள்ளி விவரங்கள் இதற்கு சான்றாக இருக்கின்றது. இன்று இருக்கும் சமநிலையான இனப்பரம்பலை உங்கள் குடியேற்ற கொள்கையினால், உங்கள் காணி கொள்கையினால், உங்கள் நீர்ப்பாசன கொள்கையினால், உங்கள் விவசாய கொள்கையினால் மாற்றியமைத்து எமது இனப்பரம்பலை, குடிப்பரம்பலை பாதிக்க ஆளுநரை பயன்படுத்துவதற்காகவா இந்த மாகாண சபை உருவாக்கப்பட்டது? கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் மீண்டும் வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன், நாங்கள் பிரிவினைவாதிகள் அல்ல, நாங்கள் இனவாதிகள் அல்ல, நாங்கள் மத வெறி பிடித்தவர்களும் அல்ல. நாங்கள் கேட்பதெல்லாம் பிரிவுபடாத, பிரிக்கப்பட முடியாத ஒருமித்த நாட்டில் ஒற்றுமையாக, சமத்துவமாக, சரிநிகராக, இன மத மொழி வேறுபாடுகளற்றி ஒன்றாக வாழ வேண்டும் என்பதுவே என்னை பிரிவினைவாதிகளாக்கியவர்கள் நீங்கள். எமது சாத்வீக போராட்டத்தை ஆயுத போராட்டமாக வளர்த்தவர்கள் நீங்கள். எனவே வரலாற்றில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் அநேகம். இன்னமும் கூட வரலாற்றில் இருந்து எதையும் நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லையானால் எமது நாடு வரலாற்றில் தோல்வி அடைந்ததாக பதியப்படும். வரலாற்றில் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்டீர்களானால் எமது நாடு வரலாற்றில் வெற்றி அடைந்த நாடாக மாறும். தெரிவு உங்கள் கையில். நமது நாடு வரலாற்றில் வெற்றியடைந்த நாடாக பதியப்பட வேண்டுமா, அல்லது வரலாற்றில் தோல்வியடைந்த நாடாக பதியப்பட வேண்டுமா என்பதை தீர்மானிப்பதும் நீங்களே என கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.